நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக சுனாமி விழிப்புணர்வு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் புவி அறிவியல் துறையின் துறை தலைவர் டாக்டர் எஸ் ஆர் சிங்கார சுப்பிரமணியன் அவர்கள் சுனாமி விழிப்புணர்வு தின வரலாறும் முக்கியத்துவமும் குறித்து பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை நேர்காணல் எடுக்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க.
என்னுடைய பெயர் வந்து ப்ரொஃபசர் எஸ் ஆர் சிங்கார சுப்பிரமணியன். நான் வந்து புவி அறிவியல் துறை துறை தலைவராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கடந்த 26 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சுனாமி ஏற்பட்ட போது அதை பத்தி ஆராய்ச்சியில நம்ம கடலூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃபுல்லா கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு சின்ன அனுபவம் இருக்கு ஆராய்ச்சியில. அதனால வந்து எனக்கு வந்து இந்த ஒரு இன்டர்வியூல கலந்துகிட்டதுக்கு புதுகை பண்பலைக்கு எனது நன்றி.
ஐயா, இப்ப நம்ம இந்த சுனாமியை குறித்து நிறைய நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். முதல்ல சுனாமி அப்படின்னா என்ன? இந்த சுனாமி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? இந்த சுனாமி அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து இப்ப இந்த பயன்பாட்டுல இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
சுனாமி அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஜப்பானிய மொழியிலிருந்து வந்தது. சுனாமி அப்படின்னு அதை பிரிச்சு சொல்லுவாங்க. சு அப்படிங்கிறது துறைமுகம், போர்ட். நாமி அப்படிங்கிறது அலை அப்படிங்கிறது மீனிங். இது வந்து நம்ம ஜென்ரலாவே இப்ப எல்லாமே என்ன சொல்றோம்னாக்கா ஆழிப்பேரலை அப்படின்னு இதை பத்தி சொல்லுவோம். ஏன்னா கடல்ல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாறுதலினால வரக்கூடிய கடல் நீர் அலையா உருவெடுக்குது. அது சில மீட்டர், 20 மீட்டர் 30 மீட்டர்னு கரையை சேரும்போது அதிகமாகி வேறு அழிவை ஏற்படுத்தும். அதனாலதான் அதை வந்து ஆழி பேரலை அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நிறைய இந்த சுனாமி அப்படிங்கிறது வந்து என்னன்னா உலகத்துல பல மொழிகள்ல இருந்தாலும் நிறைய இடத்துல இதை கையாண்டுருக்காங்க. நம்ம தமிழ்ல 2000 ஆண்டுகளாக கடல் கோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதாவது கடல் கோல் அப்படின்னும் போது அது வந்து ஆழி பேரலை.
ஐயா, இப்ப இந்த சுனாமி ஏற்படுது அப்படிங்கிற பொழுது இந்த சுனாமி ஏன் ஏற்படுது, இதற்கான காரணங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
சுனாமி அப்படிங்கிறது இந்த ஆழி பேரலை அல்லது கடல் கோல் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அல்லது இது எல்லாமே என்னன்னா ஒரு பெரிய கடல் பரப்பு அல்லது பெரிய ஏரி போன்ற நீர்பரப்புகளை எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய நீர் இடம் பெயர்க்கப்படும் போது ஏற்படும் ஒன்று. இது வந்து எப்படின்னாக்கா நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, மண்சரிவு, லேண்ட்ஸ்லைடு, வல்கானிக் எரப்ஷன், எரிமலை வெடிப்பு, அதே மாதிரி மீட்டியோராய்ட்ஸ், வின் பொருட்கள் வந்து மோதும் போது, இந்த மாதிரியான தண்ணியில ஏற்படும் போது அவைகள் என்ன பண்ணோம்னாக்கா இந்த தண்ணியை வந்து நல்ல அதிக அழுத்தத்துல வெளியே தள்ளும் போது ஏற்படக்கூடிய அலை, அதுதான் மெயினா வந்து இந்த சுனாமி ஏற்படக்கான காரணங்களாக இதுவரை அறியப்பட்டுள்ளது. இதுல வந்து முக்கியமா வந்து கடல்ல தான் அதிகமான ஒரு இது ஏற்படுது, நீர் இடப்பெயர்ச்சி. அதுல வந்து நடக்கும்போது அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பனிப்பாறைகள்லாம் பெரிய பெரிய பாறைகள் வேகமா உருந்து இது பண்ணும்போது அந்த நீரை வந்து வெளியே தள்ளும் போது ஏற்படக்கூடிய அலை, அதனால ஏற்படக்கூடிய கணிசமான அலை வரும்போது இந்த சுனாமி உருவாகுது. அதனால இது வந்து என்னன்னாக்கா மேக்சிமம் வந்து இந்த சுனாமி அப்படின்னும் போது இது வந்து கடல்ல வந்து ரொம்ப ஆழத்துல ஏற்படும் போது ரொம்ப பாதிப்பு அதிகமா வரும். ஏன்னா அப்ப வரும்போது நமக்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து நம்ம பூமி தட்டு, அதாவது டெக்டானிக் பிளேட் அப்படின்றது ஒன்னா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு நம்ம வந்து ஒரு நிறைய தட்டா உருவானது. அந்த தட்டு வந்து ஒரே இடத்துல இருக்காது, அது வந்து மெதுவா சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால வந்து என்னன்னாக்கா அந்த தட்டு உராயும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புனால கூட நமக்கு வந்து தண்ணி வந்து கடல்ல இருந்து தண்ணி வந்து வேகமா வெளியில கிளம்பும். சோ இந்த மாதிரியான பிசிக்கல் சேஞ்சஸ், இயற்பியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு வந்து இந்த சுனாமி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி எரிமலை, கடல் அடியிலிருந்து வரக்கூடிய எரிமலை இருக்கு. அது வேகமா இருந்தது, கடல் நீர்பரப்போட கம்மியான ஆழத்துல இருந்து எரிமலை வந்தாலும் இது மாதிரி ஏற்படும், பூகம்பத்தினாலும் ஏற்படும்.
இந்த உலகத்துல முதன் முதல்ல சுனாமி அப்படிங்கிற ஒரு பேரழிவு அல்லது அந்த சுனாமி ஆழி பேரலை அப்படிங்கிறது உலகத்துல எங்கே எப்போது ஏற்பட்டது, அதை பத்தின வரலாற்று குறிப்புகள் ஏதாவது இருக்காங்கய்யா?
அதாவது கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா சுமார் கிமு 426 அதுல ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் திசுடாய்சு அப்படிங்கிற ஒரு தன்னுடைய புக்கில் இதை பற்றி நிலநடுக்கம் அதனால வந்து கடலில் உண்டானதோ அங்கே கடலில் வந்து அதாவது உள்ளே வாங்கிட்டு திரும்பியும் நல்ல பயங்கர ஃபோர்ஸில் மேலே வரும் அந்த மாதிரியான ஒரு இதை வந்து அவர் வந்து ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இதை பற்றி ஆழிப்பேரொழி இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அது ஒரு இது 1755 அதுல போர்ச்சுகல்ல வந்து லிசுபன் அப்படிங்கிற இதுல ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் அதனால ஏற்படுத்தக்கூடிய சுனாமி அப்படிங்கிற ஒரு பேரழிவை கொடுத்தது. அதுல இருந்துதான் சுனாமி அப்படிங்கறதுடைய ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் உலகம் பூரா பரவச்சு. நமக்கு பார்த்தோம்னாக்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரும் நம்ம இதுல வந்து 2004 இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் ஒரு மோசமான ஆழிப்பேரலையாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 230,000 மேலே மக்கள் உயிரிழந்தாங்க. இது என்னன்னா நம்ம தெரிஞ்சது தான் December 26, 2004 ஏற்பட்ட பேரழிவு. சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால 9.5 ரிக்டர் அளவுகளுக்கு மேலே ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் அதன் காரணமாக ஏற்பட்ட சுனாமி அப்படின்ற பேரழி ஆழிப்பேரலையினால நிறைய நம்ம இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள் ஆகட்டும், அதாவது இந்தோனேஷியா, சுமத்ரா, நம்ம அண்டமான் நிக்கோபார், இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய வெஸ்டர்ன் அது ஈஸ்ட் கோஸ்ட் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டது.
ஐயா, நீங்க சொன்னது போல இந்த 2004 ஏற்பட்ட இந்த சுனாமி பாதிப்பால உலகளாவிய ஒரு பேரிடரா இது காணப்பட்டது. இந்த சுனாமியினுடைய பாதிப்பு குறித்து உலகளாவிய பார்வை இன்னைக்கு எந்த அளவுலங்கையா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இதுல வந்து இதுக்கு முன்னாடி ஏற்பட்டது வந்து நமக்கு சுனாமி அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சதுதான். உலகம் பூரா வந்து பார்த்தோம்னா ஜப்பான் வந்து அப்படிங்கறதுல பசிபிக் இதுலயும் நிறைய ஆழிப்பேரலையினுடைய தாக்கம் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. அதனால அப்பவே வந்து ஒரு எச்சரிக்கை மையம் ஒன்று ஆரம்பிச்சாங்க, ஒரு அமைப்பு வேணும், இதை பற்றி நமக்கு வந்து ஆராய்ச்சி செஞ்சு அது வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்குத்தான எல்லா வேலையும் அந்த மையம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 1963 சர்வதேச சுனாமி எச்சரிக்கை மையம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதுல மேஜரா வந்து ஜப்பான், பிலிப்பைன்ஸ், சுமத்ரா இந்த மாதிரியான கண்ட்ரில இருந்து எல்லாருமே உறுப்பு நாடுகளாக இருந்தாங்க. அதுல மேஜரா வந்து நமக்கு பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிறவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஏன்னா அங்க வந்து ரொம்ப டெக்டானிக் பிளேட்னுடைய மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு. அதுல 26 நாடுகள் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பரா கலந்துகிட்டாங்க.
ஐயா, இப்ப பூகம்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமியில ஏற்படுது, கடல்ல ஏற்படக்கூடிய பூகம்பத்தையே நம்ம சுனாமி அப்படின்னு எடுத்துக்கலாமாங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பூகம்பம்ன்றது கடல்லையும் வரும் நிலத்திலையும் வரும். கடல்ல ஏற்படக்கூடிய அந்த பூகம்பம் அப்படிங்கிறது அது எவ்வளவு ஆழத்துல இருந்து வருது, அந்த பூகம்பம் எந்த ஆழத்துல ஏற்படுது அப்படிங்கிறது மெயின். அதை வந்து மெயினா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இங்க. அப்போ ஆழமான பகுதியிலேருந்து வரும்போது அந்த தட்டு நிலத்தட்டுகள் வந்து அசையும் போது ரொம்ப பெரிய பெரிய அலையை வந்து உருவாக்கும், கடல் அலைகளை வந்து உருவாக்கும். ஏன்னா அதனுடைய ஃபோர்ஸ், அதனுடைய ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும் போது கடல் அலையை வந்து நீர் வந்து வெளியில தூக்கி தள்ளும். அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு வந்து சுனாமி ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தரம் வந்து நம்ம ஜப்பான்லேயே வந்து நிறைய தரம் வந்து சுனாமி எச்சரிக்கை விடுப்பாங்க, உடனே வாபஸ் பெற்றிருக்காங்க. ஏன்னா அது அதுக்கப்புறம் அது வராது. அந்த ஒரு சிலது என்னன்னா அப்படியே சப்சிட் ஆகிடும். மேலே இருக்கக்கூடிய வாட்டர்ல தண்ணியினுடைய மேற்பரப்பு இருக்கு இல்லையா, திக்னஸ் ஆஃப் தி வாட்டர், கடல்ல இருக்கக்கூடிய வாட்டர்னுடைய திக்னஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகுறது குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னா அது வந்து பேரலையே உருவாக்காது ஒண்ணு. அதனால வந்து இது வந்து மேஜரான ஒன்று. அதனால கடல்ல வரக்கூடிய எல்லா பூகம்பமும் இது ஆழிப்பேரலையை உருவாக்கும்னு சொல்ல முடியாது.
சுனாமி ஏற்பட்டிருக்கு. சுனாமியினால உலக அளவுல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய பொதுமக்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஊடகங்கள் வாயிலாக, செய்தித்தாட்களுடைய வாயிலாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த சுனாமி ஏற்பட்டதுனால இதுவரைக்கும் இந்த சுனாமி கடல்ல ஏற்பட்டதுனால கடல்வாழ் உயிரினங்களுக்கு சுனாமியின் மூலமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அல்லது கடல்வாழ் உயிரினங்களுடைய எண்ணிக்கையை குறைஞ்சிருக்கு, கடல்வாழ் உயிரினங்கள் இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பதிவுகள் இது வரைக்கும் ஏதாவது வந்திருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது. ஏன்னா இதுல வந்து பார்த்தோம்னா சுனாமி வரத்துக்கு முன்னாடியே நிறைய வந்து அந்த மிருகங்களுக்கும் அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அதனுடைய சென்சிட்டிவ்னஸ், அதை உணரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. இப்ப நம்ம 2004 சுனாமி வந்தபோது கூட அந்தமான் நிக்கோபார் ஐலண்டு இங்க வந்து நடக்கும்போது அங்க இருந்த டிரைப்ஸ் எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க, நிலப்பரப்புக்கு ஓடுங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மிருகங்களுடைய அந்த எச்சரிக்கை கிடைச்சது, ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது கடல்ல அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து அதை உணரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, அனிமலினுடைய பாதிப்பு வந்து ரொம்ப குறைவு
ஐயா. அதே போல இந்த கடல்வாழ் உயிரினங்கள் தவிர சுனாமியினால கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நில விலங்குகளுக்கும் இது வரைக்கும் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காங்க ஐயா?
நில விலங்குகளுக்குன்னு அப்படி ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை இது வரைக்கும். ஏன்னா எல்லாமே வந்து அந்த அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சென்சிங் ஆர்கான் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துடுறாங்க அனிமல்ஸ். அதனால அவங்க வந்து நிறைய வந்து தப்பிச்சிடுறாங்க. நம்ம வந்து கடலோரமா இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் தான் இதுல பாதிக்கப்படுதே ஒழிய நேச்சுரலா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து அந்த இதுல இருந்து தப்பிச்சிடுதுங்க. இதுல வந்து நம்மளுடைய கடலோரமா இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி அந்த மாதிரியான விலங்குகள் தான் பாதிக்கப்படுது இதுல. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா நம்ம வீட்லயே அதை கட்டி போட்டு வளர்க்கறதுனால அவங்க தப்பிக்கிறதுக்கோ எதுக்கோ வழியும் இல்லை. அதனால அதுங்க தான் நிறைய பாதிப்படைகிறது
ஐயா. இன்றைய சூழல்ல நம்ம அறிவியல் துறையில எவ்வளவோ வளர்ச்சி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம், நிறைய கருவிகளுடைய கண்டுபிடிப்பு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. குறிப்பா மழை வருமா, எந்த காலத்துல மழை வரும், அது எப்ப புயல் வரும், எப்ப கரையை கடக்கும் அப்படிங்கறத குறித்து தொடர்ச்சியா நம்மளுடைய வல்லுநர்கள் ஆய்வு செஞ்சு அதனுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சுனாமி ஏற்படுறதுக்கு முன்னாடியே சுனாமி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை கண்டறிவதற்கு உண்டான ஆய்வுகள், அதாவது அதை குறித்த கருவிகள் இன்னைக்கு ஏதாவது இருக்காங்க ஐயா?
இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய கண்டுபிடிச்சிட்டு எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அதுவும் இப்ப 2004 சுனாமிக்கு அப்புறம் இதனுடைய அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா இந்திய பெருங்கடல் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து இந்திய பெருங்கடல் ஆழிப்பேரலை எச்சரிக்கை அமைப்பு அப்படிங்கிறத 2004 அப்புறம் ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து என்னன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இதில் உறுப்பினராக இருக்காங்க. அவங்க அங்கங்கே ஒரு பாயான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மிதவை ஒன்று வந்து கடல் பரப்பில் அவங்கவுங்க கடல் எல்லைக்குள்ள வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஒரு இதுலயும் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன், அதாவது பூகம்பம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுல வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கடல வந்து ஆழிப்பேரலை வரலாம் வராம போகலாம், இந்த இடத்துல பூகம்பம் ஏற்படும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண திறமை இப்போ வந்து நிறைய டெவலப் ஆயிருக்கு. அதனால வந்து இப்போ வந்து அதனாலதான் இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த சுனாமியினால வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுள்ளது
ஐயா. அதே போல இப்ப சுனாமி வந்து கிட்டத்தட்ட நமக்கு 2004 வந்துச்சு, நம்ம ஒரு 2023-24 ஏறத்தாழ ஒரு 20 வருடங்கள் கடந்த சூழல இருக்கும். இந்த 24 அல்லது இனிமேலும் இந்த சுனாமி வரும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
இயற்கை அப்படிங்கறத நம்ம யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்ப வேணா வந்து தட்டுல இருக்கக்கூடிய நகர்வுனால ஏற்படக்கூடிய உராய்வு அந்த பூகம்பம் இதெல்லாம் வந்து எப்ப அதனுடைய பிரஷர் ரிலீஸ் ஆகும், எப்ப வல்கானிக எரிமலை வெடிக்கும் அப்படிங்கறது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல, இனிமேல் அது வருதுன்னு சொன்னா இந்த மாதிரி வரலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி சயின்ஸ் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கு. அதனால வந்து இந்த இடத்துல இந்த பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த தட்டு வந்து ரொம்ப வேகமா நகருது, இந்த இடத்துல நடக்கலாம், இங்க நடக்கலாம். ஏன்னா நம்ம கடலோரம் பகுதி பூராமே நிலத்தட்டுல வந்து நிறைய இடத்துல வெடிப்பு பகுதி, அதாவது ஃபால்ட் ஜோன் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நம்ம சென்னையில இருந்து கடல்ல பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல அந்த வெடிப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஜியாலஜியில வந்து புவியில வந்து ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபால்ட் வழியா தான் அது வீக்கா இருக்கிற இடம் தான், அதாவது அந்த ஒரு வெடிப்பு வழியா நமக்கு தண்ணி வர மாதிரி அது வழியா தான் அந்த ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் வெளியில வரும்போது தான் தண்ணியை வந்து அது வெளியில தள்ளும், அப்பதான் நமக்கு இந்த ஆழிப்பேரலை வரும். சோ இப்ப வந்து அந்த வெடிப்புல வந்து எப்படி இருக்கு, அது வந்து அமைதியா இருக்கா இல்ல வேற அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸோ இல்ல ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு வந்து கண்டறியக்கூடிய திறன் நமக்கு அறிவியல்ல வளர்ந்துருக்கு. அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருது, கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்துன்றதுல எச்சரிக்கையை கொடுத்து நம்ம ஹியூமன் இதை வந்து குறைக்க முடியும், அவ்வளவுதான்.
ஏன் இன்னைக்கு பூமியினுடைய வெப்பமயமாகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய புவியியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே போல காலநிலை மாற்றத்தினுடைய காலகட்டத்தும் இப்ப நிறைய நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புவி வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம், இது போன்ற காரணிகள் இருக்கிறதுனாலையும் இவை சுனாமி போல ஒரு மேலும் ஒரு பேரழிவை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகளா அமைய வாய்ப்பு இருக்காங்க ஐயா?
இல்ல, அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து இது ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒண்ணு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி பனிப்பாறைகள் வந்து நிறைய உருகிட்டு வருது, அதனால கடல் மட்டமும் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப ப்ரெஷர் அதிகமாயிட்டே போகுது, நிலத்தட்டு மேல ப்ரெஷர் அதிகமாயிட்டே போகுது, வெயிட் அதிகமாயிட்டே போகுது. ஸோ அதனால வரும்போது வரக்கூடிய அந்த ப்ரெஷரை வந்து தாங்கும்போது என்னன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதனால வந்து அதிகமான வாய்ப்பு சுனாமிக்கு அடிக்கடி நடக்குமா அப்படின்னாக்கா அது கிடையாது. இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப நாள், ரொம்ப வருடங்கள், அது மாதிரி ஆனாதான் அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம். அதனால கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ரொம்ப நாளா வந்து அந்த டெம்பரேச்சர் மாறுது. இப்ப நம்ம வந்து பனி பாறைகள் உருகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த பனிப்பாறைகள் வந்து இப்ப வேகமா உருகிட்டு வருது, ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நமக்கு கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனால வந்து இது வந்து ஒரு பக்கம் ஏறுது, இன்னொரு பக்கம் அந்த இறங்குது, அந்த மாதிரியா பேலன்ஸ் பண்ணிதான் வந்து பூமி வந்து சுத்திக்கிட்டு இருக்கு.
இந்த வருடம் இப்ப 2024 வருடத்தினுடைய இந்த சுனாமி தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த வருடத்துக்கு இந்த சுனாமி தினத்துக்குன்னு கருத்துரு அல்லது சுனாமி தின தீம் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க ஐயா?
அதாவது இந்த தரம் வந்து எப்படி கொடுத்துருக்கோம்னாக்கா இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி அண்ட் சமிட் ஃபார் திஸ் ஃபியூச்சர். அதாவது இது வந்து எப்படின்னா யூத்துக்கும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்குமான ஒரு அவேர்னஸ் இந்த வருஷம் தீமை வந்து வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே அப்படின்னு வச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில். இளைஞர்களுக்கோ இல்லை இவங்களுக்கோ அதை பற்றி டிசாஸ்டர்னா என்ன, அதனால வரக்கூடிய ரிஸ்க் என்ன, அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துருகளை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தரத்துடைய தீம்.
ஐயா, இப்ப இந்த சுனாமி போன்ற பேரிடர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்ததுக்கு பின்னாடி பொதுமக்களால இயற்கையை தாண்டி எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்ய முடியாது. ஆனா இந்த பேரிடர்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால பூமியை காப்பாத்த முடியும் அப்படிங்கிற நிலையில இன்றைய இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாருமே இந்த சுனாமியிலிருந்து பூமியை பாதுகாக்கணும், நல்ல ஒரு அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு பேரிடர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற பட்சத்து பொதுமக்களா இயற்கையோடு இணைந்து வாழ அவங்க செய்ய வேண்டிய செயல்பாடுகள் கடமைகள் என்னென்னங்கய்யா?
முதல்ல வந்து எஜுகேஷன். முன்னாடியே இந்த வருஷம் தீம் பிரகாரம் சொன்ன மாதிரி யூத் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ், அதான் தீம். எஜுகேஷன் மக்களுக்கு வந்து சுனாமி அப்படிங்கறத பத்தி தெரியணும். இப்பதான் நம்ம 2004 அப்புறம்தான் சுனாமினா என்னன்னு இந்தியால வந்து, அதுவும் நம்ம தமிழ்நாடு அந்த சைடெல்லாம் அதிகமான ஒரு அவேர்னஸ் வந்தது. சோ அப்ப எர்த்குவேக்னா என்ன, நமக்கு எர்த்குவேக்னா அதிகமா தெரியாது. எப்பவுமே நம்ம ஸ்கூல்லயும் படிச்சிருப்போம், ஜப்பான்ல மட்டும்தான் எர்த்குவேக்னு நமக்கு தெரியும். பூமி அதிர்வுனாக்கா ஜப்பான் அப்படின்னு சொல்லி குழந்தைய கேட்டா கூட சொல்ற அளவுக்கு புக்ல இருக்கக்கூடியது அதுதான். சோ அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் அதுல வந்து இந்த வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அபவுட் த சுனாமி, எப்படி நம்ம அதுல ரியாக்ட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கணும். சோ நம்மளுடைய அதே மாதிரி நம்மளுடைய ஏர்லி வார்னிங் சிஸ்டம், முன் அறிவிப்பு நிலையங்கள், அதுல வரும்போது நம்ம நார்மலா வந்து டைடு காஜ் யூஸ் பண்றாங்க, சேட்டலைட் யூஸ் பண்றாங்க, ட்ரோன் யூஸ் பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா, அதாவது ஒரு இடத்துல வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அந்த கேஜ் டைடு காஜ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பயான்ஸ் வந்து கடல் மிதவைகள் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய சிக்னலை வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி அங்க ஏரியால அது இருக்குன்னு சொன்னா, அப்போ வந்து அந்த ரீஜன்ல சுனாமி வருதுன்னு சொன்னா, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஜப்பான்ல எல்லாம் கூட சுனாமி வார்னிங் கொடுத்துட்டு மக்கள் அங்கிருந்து வெளியேற்றிடுவாங்க. சோ அது பிரகாரம் வந்து வெளியேற்றிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் சுனாமி வருதா வரலையாங்கிறது அதுக்கு அடுத்தது, ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள எவாக்குவேட் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருடைய அவேர்னஸும் நம்ம கொடுக்கணும், அப்பதான் வந்து இதுல வந்து தப்பிக்க முடியும், ஹியூமன் மனித இழப்பை வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரு சில கடலோர பகுதிகள் கடலுக்கு நடுவில் இது பண்றது, இந்த பில்டிங் கட்டுறாங்க இல்லைங்களா, அதிகமான வெயிட் கொடுக்கறது, இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இது மாதிரியான இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். டெவலப்மெண்ட், நியூ டெவலப்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி சுனாமி ரிஸ்க் இருக்கிற ஏரியால எல்லாம் குறைக்கணும், கட்டக்கூடாது. ஸோ பப்ளிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் மெயின் ஒன் சுனாமியை பத்தி. அந்த இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்னாக்க, இப்ப நாகப்பட்டினம் டு கடலூர் ஏரியா வந்து சுனாமிக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, அடிக்கடி நடக்கலாம் அப்படின்னா அந்த ஏரியாவை வந்து நம்ம கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷன் அப்படிங்கிற இதை வச்சு 500 மீட்டரோ இல்லை 1000 மீட்டரோ 1 கிலோமீட்டர் அதை தாண்டி வைங்க, இவங்களுக்கு வந்து மக்களை வந்து அதுக்கு முன்னாடி வந்து வாழ்விடமா அறிவிக்க கூடாது. அது வரைக்கும் நீங்க ப்ரொடெக்டட் ஏரியாவா வச்சுக்கிட்டு வரும்போது சுனாமி வந்தா கூட அந்த அலையிலுடைய வேகம் வந்து ஒரு கிலோமீட்டர்னும் போது வேகத்தினுடைய இது வந்து குறையும் நிலப்பரப்புக்கு வரும்போது. சோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு கொடுக்கணும், எஜுகேஷன்ல இது வந்து ஒரு இதை வந்து நம்ம பசங்களுக்கு, அதாவது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் இளைஞர்களுக்கும் இதை வந்து நம்ம ஒரு பாடமாகவே நடத்தணும். இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நடக்கும், அதுலேருந்து நம்ம எப்படி வரலாம், இது மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். நேச்சுரலில் வந்து வரக்கூடிய ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து அறியதான் முடியும் மொழி, அதுலேருந்து காத்து கொள்ள முடியுமே வழி, அதை கட்டுப்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று.
ஐயா, இது வரைக்கும் இந்த சுனாமி விழிப்புணர்வு தினத்தில் சுனாமி அப்படின்னா என்ன, சுனாமி ஏற்படுவதற்கு உண்டான காரணங்கள் என்னென்ன, சுனாமி பாதிப்பு அப்படிங்கிறது உலகளாவிய காலகட்டத்தில் இப்போ எப்படி இருக்குது, பூகம்பம்னா என்ன, இனிமே சுனாமி வர்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட நம்மளை தற்காலத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து மிகச்சிறப்பான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி, அனைவருக்கும் நன்றி சார்.
நேர்களே, இதுவரை சுனாமி விழிப்புணர்வு தின வரலாறும் முக்கியத்துவமும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் எஸ்ஆர் சிங்கார சுப்பிரமணியன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள அருமையான தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.